السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم، أرسله بالحق بشيرا ونذيرا، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في الفرقان الحميد، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரிய நண்பர்களே, நல்லோர்களே, இன்று இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தி நாம் எல்லாம் அறிந்த பேருண்மை செய்தியாகும். ஆனால் இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை நம்மை பொறுத்தவரை புதிய செய்தி அல்ல. அவ்வப்போது இது போன்ற அலைகள் வந்து அடங்கி போன வரலாறுகளை நாம் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திருக்கிறோம், பல முறை கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கின்றோம். என்ன காரணம்? அவ்வப்போது இஸ்லாமியர்களின் உணர்வுகளை அல்லது இஸ்லாமியர்களின் உரிமைகளில் கை வைக்கக்கூடிய வேலைகளை இந்திய அரசு அல்லது நீதிமன்றம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தால், ஒரே காரணம்தான், தாடி வைப்பது, பெண்கள் ஃபர்தா அணிந்துதான் கடைத்தெருவுக்கும் செல்வோம், கல்லூரிக்கும் செல்வோம் என்று நாம் எப்போது முடிவெடுத்தோமோ அப்பொழுதே இந்த அழுத்தம் தீவிரமடைந்து விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோன்று பாங்கு, பள்ளிவாசலை கட்டுவது, குர்பானி கொடுப்பது என்று இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் தனித்துவம் பெறுவதை, தனித்து விளங்குவதை சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதன் காரணமாக இந்த பதற்றத்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அரசியல் ரீதியாக அல்லது அரசுகளின் ரீதியாக அவ்வப்போது ஏற்படுத்தி அதன் மூலம் இஸ்லாமியர்களுடைய மன உளைச்சலைக்கு உருவாக்கி அவர்களின் மன வலிமையை பரிசோதித்து பார்ப்பதை சிலருக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கிறது. அதன் காரணமாக இதில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்தியாவின் எதிர்கால நலனை அடிப்படையாக கொண்டு இந்த காதிகளும் பாதிகளும் இவ்வாறு செய்வதில்லை. இதில் மிகப்பெரிய உள்நோக்கமும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. பெரியவர்களே, சிறுபான்மை என்பது இஸ்லாமியுடைய தொடக்கம் தொட்டே இன்று வரை, இஸ்லாம் என்பது சிறுபான்மையினரிலிருந்து தொடங்கிதான் பெரும்பான்மையை தொட்டிருக்கிறது என்பது கடந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக இஸ்லாத்துடைய வளர்ச்சியின் வரலாற்று ஏடுகளை நாம் புரட்டி பார்த்தால் ஆச்சரியமான பல தகவல்கள் நம்முடைய கவனத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணிலே எப்போது சிலை வணக்கத்தை உடைத்தெறிவதற்கும் உருவ வழிபாடுகளை அழித்து ஒழிப்பதற்கும் நபியாக இறக்கப்பட்ட முதல் நபி என்று சொல்லப்படக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு நமது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இஸ்லாமுடைய தொடக்கம் என்று எடுத்துக்கொண்டால் சிறுபான்மையினராகத்தான் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கொலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி போட்ட நிலை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனை, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருந்த முழு காலமும் மதினாவுடைய தொடக்க காலமும் ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் நாம் வரலாற்றுகளில் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பிரச்சனை பிரச்சனை முற்றிலும் பிரச்சனை. என்ன காரணம்? சிறுபான்மையினராக இஸ்லாமியர்கள் இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு எந்த நாட்டில் அவர்கள் வாழ்கிறார்களோ அந்த நாட்டு அரசின் மூலமாக அந்த சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை இந்த நூற்றாண்டில் அல்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாமுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு விழுதுகளையும் நாம் தோண்டி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இஸ்லாம் என்ற பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அந்த விருட்சகத்தின் வேரில் இத்துணை பிரச்சனைகள் புதைந்து கிடக்கிறது. இதை நாம் மறந்துவிட முடியாது பெரியவர்களே. இரண்டாம் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் நடந்து முடிந்த பொழுது அந்த போர் நடக்கின்ற போது உலகம் மூன்று அணிகளாக பிரிந்து நின்றது. ஒரு பக்கம் ஒரு அணி சில நாடுகள், இன்னொரு பக்கம் ஒரு அணி அங்கே சில நாடுகள். இந்த இரண்டுக்கும் இடையில் அணிசேரா நாடுகள் என்று யாரையும் சாராத நாடுகள், நடுநிலையாளர்கள், போரை விரும்பாதவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு சில நாடுகள் இப்படி மூன்று அணிகளாக நின்று உலகப்போரை இரண்டாம் உலகப்போரை சந்தித்த போது போர்கள் முடிந்தது, சண்டைகள் முடிந்தன, சச்சரவுகள் முடிந்தன, எல்லாம் முடிந்து பார்த்த பொழுது நடந்து முடிந்த இரண்டாம் உலக போரின் மூலமாக உலகத்திற்கு என்ன கிடைத்தது என்று உலக நாடுகள் யோசித்த பொழுது ஒரே ஒரு விடை கிடைத்தது. என்ன கிடைத்தது தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் சொத்துக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டன. லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டு மண்ணுக்குள் புதைந்து போனனர். இந்த இரண்டை தவிர இந்த போரில் இந்த நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு இன்னொரு நன்மை கிடைக்கவில்லை என்பதை உலக நாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு, எல்லாம் அழிந்த பிறகு, எல்லா இழப்புகளும் ஏற்பட்ட பிறகு உலக நாடுகள் யோசித்து முடிவெடுக்கிறது. ஆகா, நடந்து முடிந்த போரில் எந்த நன்மையும் கிடைக்கவில்லையே, நடந்து முடிந்த போரில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக அமையவில்லையே, கிடைத்ததும் நடந்ததும் யோசித்து பார்த்தால் இழப்புகளும் இழிவுகளும் சிரமங்களும் தானே இந்த நாட்டு மக்களுக்கு நம்மால் கொடுக்க முடிந்தது. போரால் நன்மைகள் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். ஹிரோஷிமா நாகசாகியுடைய பேரிழப்புகளை சிந்தனை செய்து பார்த்தால் தூக்கத்தை தொலைத்து விடுவோம். அவ்வளவு பெரிய பேரிழப்புகள், கற்பனை செய்து கொள்ள முடியாத அப்பாவி சிறுவர்கள், அப்பாவி பெண்கள், அப்பாவி முதியோர்கள், அப்பாவி பொதுமக்கள் அநியாயமாக ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்ட அந்த லட்சக்கணக்கான உயிர்களை உலக மக்கள் யோசித்து இனி இந்த போர் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த பொழுதுதான் ஐநா என்ற ஒரு சபை உருவாக்கப்பட்டது, ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லா உலக நாடுகளும் அதே சங்கமித்திருக்கிறார்கள். எந்த நாடுகளும் விடுபடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளும் சங்கமிக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து ஒரே ஒரு திட்டம், முழுமையாக ஒரே ஒரு செயல் திட்டம் ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் பிரகடனப்படுத்தப்பட்டது. அது ஒன்றுதான், பர்சனல் ஹியூமன் ரைட்ஸ், தனி மனித உரிமை என்பது. யார் எந்த நாட்டில், அவரவர்களுடைய நாட்டில், அந்தந்த நாட்டு குடிமகன்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றலாம், தான் விரும்பக்கூடிய கலாச்சாரத்தை சுதந்திரமாக நடைமுறைப்படுத்தலாம், தான் யாரை வணங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் சொந்தமாக தீர்மானித்து யாரை வணங்க வேண்டும், யாருக்கு வழிபட வேண்டும், யாரை கடவுளாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதிகளை அந்தந்த நாட்டு குடிமக்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு எந்த விதமான நியாயமும் இல்லாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் போர் தொடுக்க கூடாது என்ற விதிகளை உள்ளடக்கிய ஒரு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐநா சபையில் அது வெளியிடப்பட்டது. அன்று முதல் இன்று வரை உலக நாடுகளில் எங்கு எந்த நாட்டிலும் அவரவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மத பிம்பங்களை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் முழு சுதந்திரமாக வழங்கப்பட்டன. என்ன நடந்தது? எங்கே சுதந்திரம் வழங்கப்படுகிறதோ, எங்கே கருத்து சுதந்திரம் இருக்கிறதோ, எங்கே கலாச்சார சுதந்திரம் இருக்கிறதோ, எங்கே மத சுதந்திரங்கள் இருக்கிறதோ, அங்கே இஸ்லாம் வளரத் தொடங்கும். இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. உலக நாடுகளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனி மனித உரிமையை வழங்கிய யுகே, யுஎஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலேயே இஸ்லாம் அசுர வளர்ச்சியில் தொடங்கியது. மிகப்பெரிய வளர்ச்சி. அவர்கள் கிஞ்சிற்றும் எதிர்பார்க்கவில்லை. கண்ணி வைக்கும் நேரத்தில் கடகடகடகடவென்று இஸ்லாத்துடைய வளர்ச்சி யுகேயிலும் யுஎஸிலும் ஐரோப்பிய கண்டங்களிலும் பறந்து விரிந்து இஸ்லாத்துடைய வளர்ச்சி படு பயங்கர வேகமாக இருந்தது. எக்ஸ்பிரஸ் ஸ்பீட் இஸ்லாத்துடைய வளர்ச்சி இருந்தது. யூதர்களின் கண்ணை உறுத்தியது. இதை இப்படியே விடக்கூடாது. நாம் ஒரு காரணத்திற்காக வேண்டி ஐநா சபையை உருவாக்கி உலக நாடுகளை அதிலே அங்கமகிக்க செய்து ஒரு பொது விதியை உலக சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பர்சனல் ஹியூமன் ரைட்ஸ், இது எல்லாத்துக்கும் தனி மனித உரிமை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு நன்மையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம், இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்த அறிவார்ந்த திட்டம் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு வேரூன்றுவதற்கு காரணமாகிவிட்டது. இப்படியே விடக்கூடாது என்று தீர்மானித்துதான் ஒரு முத்திரையை குத்தினார்கள் ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் இஸ்லாமியர்கள் மீது. தீவிரவாதம், டெரரிசம் என்று சொல்லப்படக்கூடிய முத்திரை உலகம் முழுவதும் இது குத்தப்பட்டது. எங்கே எந்த மூலையிலே என்ன நடந்தாலும் அடுத்து 15வது நிமிடத்தில் ஒரு இஸ்லாமியன் கைது செய்யப்படுவார். 5 கோடி ரூபாய் குறைந்து போனது. 5 கோடி ரூபாய் ரயிலின் மேற்கூரையை உடைத்து குறைந்து போன ரூபாயை 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சட்டம் ஒரு இடத்தில் குண்டு வைத்தால் 15 நிமிடத்தில் கைது செய்கிறது. எப்படி சாத்தியம் என்றால் இது தீர்மானிக்கப்பட்டு திணிக்கப்படுகிறது. சதித்திட்டத்தின் பின்னணியில் இஸ்லாத்துடைய வளர்ச்சியையும் இஸ்லாத்துடைய தனிமனி இஸ்லாமியின் தனிமனித உரிமைகளையும் நாட்டிலே கொடிபரக்க செய்தால் இவனை நாம் பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு முற்றுகை மூலமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு திணிக்கப்பட்டு குத்தப்பட்ட முத்திரைதான் டெரரிசம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற தவறான ஒரு முத்திரை நம் மீது குத்தப்பட்டது. என்ன ஆனது, என்ன நடந்தது, நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? நாம் என்ன காரணத்தால் அந்த முத்திரை குத்தப்படுகிறது, எதனால் அது சொல்லப்படுகிறது? அது இந்தியாவில் மட்டுமா? இல்லையே, உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளெல்லாம் இஸ்லாமிய மாறுகிறானோ எல்லா இடங்களிலும் இந்த டெரரிசம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாவசியம் இல்லாத அநாகரிகத்தனமான முத்திரை குத்தப்பட்டதற்கு காரணம் இவனை மன உளைச்சலுக்கு உள்ளாக்க வேண்டும். முஸ்லிம்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், முஸ்லிம்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆகா, அனாவசியமாக அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் அப்பாவி சிறுவர்களும் அப்பாவி முஸ்லிம்களும் அப்பாவி இளைஞர்களும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கைது செய்யப்பட்டு வெறும் விசாரணை கைதிகளாக மட்டுமே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறை கொத்தடிகளுக்கு பின்னால், சிறை கம்பிகளுக்கு பின்னால் தன் இளமையை தொலைத்துவிட்டு நாளை எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல இளைஞர்கள், நெருப்பமாக இருக்கும் நேரத்தில் கைது செய்யப்பட்ட பெண்கள், கைது செய்யப்பட்ட இளைஞன் குற்றவாளி இல்லை, உன்னிடத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, உனக்கு விடுதலை என்று 19 ஆண்டுகளுக்கு பின்னால் விடுதலை செய்யப்படுகிறான். தன்னுடைய இளமை முழுவதையும் சிறை கம்பிகளுக்கு அப்பால் கழித்துவிட்டு முதிய நிலையில் வீட்டுக்கு வந்தால் கர்ப்பமாக இருக்கின்ற போது போன மகள் இன்று வயதுக்கு வந்து திருமணமாகுவதற்கு தயாராக இருக்கிறாள். யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய கொடுமையில் இந்த இளைஞர் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. அம்மா, நான் சிறைக்கு செல்லுகின்ற போது நீ உன் தாயின் கருவறையிலே இருந்தாய், நான் இப்போ வந்திருக்கிறேன், நீ திருமண வயதிலே இருக்கிறாய், என்று ஒரு கணவன் ஒரு தந்தை தன் மகளிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய கொடுமையை இந்த அரசும் அரசியல்வாதிகளும் இஸ்லாமியர்கள் மீது புகுத்திய ஒரு மாபெரும் வஞ்சக செயல். யோசித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி விட்டார்கள். நாம் எல்லாம் அந்நியர்களோ, நாம் எல்லாம் சிறுபான்மையினர்களோ, நாம் எல்லாம் உரிமைகளை கேட்கக்கூடாதோ, நாம் உரிமைகளை கேட்டு போராடக்கூடாதோ, இஸ்லாமியர்களுக்கென்று எந்த உரிமையும் இந்தியாவில் இல்லையோ என்று ஒருவிதமான தாக்கத்தை உருவாக்கி ஒரு மனநோயாளியை போன்று ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு என்னை நானே தாழ்த்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை, ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டு மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலக அரங்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டப்பட்ட சதி. இதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். எத்தனை இஸ்லாமியர்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது, இந்த நாட்டில் எனக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, இந்த நாட்டில் நான் என்னை யாரை விரும்புகிறேனோ அவனை வணங்குவதற்கு உரிமை இருக்கிறது, நான் எந்த சட்டத்தை நேசிக்கிறேனோ அந்த சட்டத்தின்படி வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, நான் எந்த ஆடையை உடுத்த வேண்டுமோ அந்த ஆடையை உடுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நான் யாரை திருமணம் செய்ய வேண்டுமோ அந்த திருமணத்தை நான் முடிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் நினைக்கும் உணவை உண்ணுவதற்கு எனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஆதிக்க சக்திகளுக்கும் எந்த அரசியல் சக்திகளுக்கும் அதிகாரம் இல்லை என்ற உணர்வு என்று எத்தனை இளைஞர் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான பெரியோர்களே, அடுத்து இதே நிலை இந்த டெரரிசம் என்ற அந்த முத்திரை குத்துவதற்கு இன்டர்நேஷனல் லெவலில் இஸ்லாமிய இரண்டாக பிரித்தார்கள். எவ்வளவு பெரிய சதித்திட்டம் தெரியுமா? யோசிக்கக்கூட நாம் அதை பற்றி யோசித்திருக்கிறோமா? ட்ரெடிஷனல் இஸ்லாமியன், ஒரு ட்ரெடிஷனல் அடுத்த ஃபண்டமெண்டலி முஸ்லிம்ஸ் இரண்டாக பிரிக்கிறான். ட்ரெடிஷனல் முஸ்லிம்ஸ் என்பது பேருக்கு முஸ்லிம், அவனை பார்த்தால் இஸ்லாமிய கலாச்சாரம் உடலில் இருக்காது, ஆடையில் இருக்காது, பேச்சில் இருக்காது, நடவடிக்கைகள் இருக்காது, வணக்க வழிபாடுகளில் பார்க்க முடியாது, குடும்பத்திற்குள் போனால் இஸ்லாம் அங்கே இருக்காது. ஆனால் பேருக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்திருப்பார், பேருக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்வான், அப்துல்லா என்று சொல்லிக் கொள்வான், அப்து ரஹ்மான் என்று சொல்லிக் கொள்வான். ஆனால் அந்த இஸ்லாமிய அந்த நூறானிய இஸ்லாத்துடைய அந்த தாக்கம் முகத்தில் இருக்காது, ஆடையில் இருக்காது, நடவடிக்கைகள் இருக்காது, பேச்சிலும் இருக்காது, சம்பாத்தியத்தில் இருக்காது, செலவழிப்பதில் இருப்பாரு, பெருநாள் கொண்டாடுவதில் இருக்காது, நோன்பு வைப்பது எதுவுமே இருக்காது. ஆனால் கேட்டா முஸ்லீம், இவன் ட்ரெடிஷனல் முஸ்லீம், இவனை பற்றி இந்த நாடு கவனிப்பதே இல்லை, இவன் இஸ்லாத்தை பற்றி பேசுவதும் இல்லை, இஸ்லாத்தை பற்றி இவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏண்டா இவன் மரபு சார்ந்த முஸ்லீம், ட்ரெடிஷனல், அதை பற்றி அவன் கவலை, அது சம்பிரதாய முஸ்லீம், சம்பிரதாய முஸ்லீம். ஆனால் அரசு உலக அரங்கில் அரசியல்வாதிகளும் உலக நாடுகளும் இஸ்லாமியர்கள் ஃபண்டமெண்டலி முஸ்லீம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு அவன் வைத்திருக்கக்கூடிய பெயர் பழமைவாதி இஸ்லாமியன், பழமைவாத முஸ்லீம். அவன் முகத்தில் தாடி இருக்கும், இஸ்லாமிய அடையாளம் அங்கே தெரியும், அவன் ஆடை கலந்த காலுக்கு மேலே இருக்கும், காரணம் கண்மணி நாயகம் சொன்னார்கள் அங்கே இஸ்லாம் இருக்கும், அவன் பேச்சிலே இஸ்லாம் இருக்கும், அவன் வாழ்க்கை நெறியிலே இஸ்லாம் இருக்கும், அவன் சம்பாத்தியத்தில் ஹராம் ஹலாலை தேடுவான், அவன் எங்கு பேசினாலும் இஸ்லாத்தை பற்றி பேசுவான், குரானை பற்றி பேசுவான், நாயகத்தை பற்றி பேசுவான், இஸ்லாமிய கலாச்சார உணர்வுகளை வெளிப்படுத்துவான். இப்படிப்பட்ட அந்த ஃபண்டமெண்டலி முஸ்லீம் என்று சொல்கிறோமே, இவனை கண்டு உலக அரங்கு இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு கிடுகிடுக்க ஆரம்பித்தது, இதயம் நடுங்க வைக்க ஆரம்பித்தான். இவனை அடக்க வேண்டும் என்று சொன்னால் டெரரிசம் என்ற ஒரு முற்றுகையை தவிர வேறு வழியே இல்லை என்று இஸ்லாமியர்களை அடக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஈடுபட்டு நாம் இன்று பலிகடாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பெரியவர்களே, நாம் யாருக்கு என்ன துரோகத்தை செய்திருக்கிறோம்? யாருடைய வணக்க வழிபாடுகளையும் இஸ்லாமியை விமர்சிப்பதில்லையே, லா தசுப்புள்ளது எதுவுன மிந்துனில்லா என்று குர்ஆனில் அல்லாஹ் என்று பதிவு செய்தானோ அன்று முதல் எந்த தெய்வத்தையும் யாரும் ஏற்கக்கூடாது என்ற சத்திய வாழ்க்கையில் குர்ஆனை பின்பற்றும் ஒரு முஸ்லீம் இன்னொரு பிற தெய்வங்களை லா தசுப்புள்ளது எதுவுன மிந்துனில்லா அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நீங்கள் ஏற்க வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் திட்டக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் என்று சொன்னானோ அன்று முதல் நாயகம் தொடுத்து இந்த நிமிடம் வரை எந்த தெய்வத்தையும் எந்த சிலைகளையும் எந்த முஸ்லீமும் திட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என்ற சத்திய முழக்கத்தை சொல்லும் குர்ஆனை கையை வைத்து நாம் உண்டு, நம் மனக்கம் உண்டு, நம் வாழ்க்கை உண்டு, எங்களுடைய கலாச்சாரம் உண்டு, எங்களுடைய சட்டம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது அவ்வப்போது ஒரு ஸ்ரீ சட்டம் என்கிறான், தலாக்கை கொண்டு வந்து பூதகாலமாக மாற்றுகிறான், வாரிசுமை சட்டத்தை எப்படி சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா பெரியவர்களே? நமக்கென்று சில உணர்வுகள் தேவை. உயிரை கொடுத்தேன் சரீரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற தாக்கம் நம்முடைய உடல் உதிரத்தில் உறைந்து போகும் வரை நம்மை தீண்டி பார்ப்பதற்கு உலகத்தில் ஒருவரே கிடையாது. அந்த ஆட்டத்தின் பின்னணியில் தான், அந்த நிலையின் பின்னணி, நாம் முதல்ல ஒரு உணர்வு நமக்கு வரணும். இந்த நாட்டில் நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்காது, அதை பெறுவதற்கு எதையும் எதையும் விடத்த தயாராக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் வந்து அது வெளிப்படுமானால், அது வெளிப்படுத்துவோம் என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்கும் தெரியுங்களா? முஸ்லிம்கள் தயாராகிவிட்டார்கள், அவர்கள் நிமிர்ந்து நின்றால் மரணத்துக்கு அவன் அஞ்ச மாட்டான், இறந்த பிறகு வாழ்க்கை உண்டு என்று என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மரணம் மயிருக்கு சமம் என்று யோசிக்கையும் முனைந்து விட்டால் அரசல்ல அதிகார வர்க்கங்கள் எல்லாம் ஒன்று கண்டாலும் ஒன்றையும் அசைக்க முடியாது என்ற அந்த உண்மையை அரசுகளுக்கு நாம் வெளிப்படுத்தி தீர வேண்டும். ஆகா, இவர்கள் நிமிர்ந்து விட்டார்கள், யாரும் நிற்க முடியாது, இவர்கள் குனிந்திருக்கும் வரை, பணிந்து செல்லும் வரை, பரவாயில்லை என்று யோசிக்கும் வரை நாம் நிமிர்ந்து நிற்கலாம், ஆனால் முஸ்லிம்கள் நிமிர்ந்து விட்டால் நம்மால் ஒரு அடி கூட முன்வைக்க முடியாது என்ற அச்ச உணர்வை அரசாங்கத்துக்கு நாம் தெளிவுபடுத்திய வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொன்னால், கொடுக்கப்படக்கூடிய சாமனை கையெழுத்து போடணும். நமக்கு என்ன இருக்கு, அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுது, வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்து தூங்கலாம், இங்க நின்று கொண்டு ஏன் கையெழுத்து போடணும் என்று நீங்கள் யோசித்தால் ஷரியத்தை நேசித்தவர்களாக நீங்கள் ஆகவே முடியாது. நாம் செய்ய வேண்டிய முதல் முஸ்லிம் பர்சனல் லா போர்ட் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டாட வேண்டும். நீதிமன்றம் சட்ட பஞ்சாயத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நீதிபதிகள், 92 இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு 2016 வரை தீர்ப்பு சொல்ல முடியாத கோழைகளாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு 60 நாள் டைம் கொடுத்திருக்கிறார்கள். 60 நாட்களில் முஸ்லிம் பர்சனல் லா போர்ட் 16 கேள்விகளையும் படிக்க வேண்டும், 16 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று 16 கேள்விகளை இஷ்யூ செய்கிறது முஸ்லிம் பர்சன் லா போர்ட். பார்க்கிறது 16 கேள்விகளில் 12 கேள்விகள் அப்பாவி மக்களுக்கு தெரியாத கேள்வி, ஒண்ணுமே புரியாது, படித்தாலும் தெரியாது, அதற்கு என்ன பதில் சொன்னாலும் நமக்கு எதிராக ஆகிவிடும். நம்ம ஆம் என்று சொன்னாலும் நமக்கு எதிராகிடும், இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு எப்படி திருப்திக்கலா? அவன் வந்து கேள்விகளை கேட்டிருக்கான் என்று யோசித்து வாங்க வேண்டும். முஸ்லிம் பர்சன்ல எடுத்தாங்க 16 கேள்விகள், நாங்கள் படிக்கவே மாட்டோம், அடுத்தாங்களா? 16 கேள்விகள் எங்களுக்கு தேவையில்லை, 16 கேள்விகளுக்கு நாங்கள் படிக்கவே மாட்டோம். அந்த 16 கேள்விகளை உச்ச நீதிமன்றம் புறப்பிட்ட 16 கேள்விகளையும் முஸ்லிம் பர்சனல் லா போர்ட் புறக்கணிக்கிறது என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை விட்டது நீதிமன்றம் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயமாகவே நாம் பார்க்கக்கூடாது. எதிர்காலத்தில் நம் சந்ததியர்கள் நிம்மதியான வாழ்வதற்கான அடித்தளம் இன்று நாம் களம் இறங்கி போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று ஒரு காலத்தில் நாம் சொல்ல மாட்டோம். எனக்குள்ள உரிமையை குரல் எழுப்பியாவது கேட்க வேண்டாமா? அழுகாமல் பிள்ளைக்கு தாய் பால் கூட கொடுப்பதில்லை அல்லவா? பசியோடு இருக்கின்ற குழந்தை அழுதால் மட்டும்தான் பால் கொடுப்பான். அழவில்லை ஆனால் பசி இருக்கிறது. அப்படி இருந்தால் பெற்ற தாயாக இருந்தாலும் பால் கொடுப்பதில்லை. எனவே நமக்கு உரிமைகள் இருக்கிறது. இவன் சொல்லுகிறான் அழுவதற்கு கூட உரிமை இல்லை என்று சொல்லுகிறான். இது என்ன நியாயம்? அடிபட்டிருக்கிறேன், காயம் பட்டிருக்கிறது, இதயம் வலிக்கிறது, நெஞ்சமெல்லாம் குமுறுகிறது, ரத்தமெல்லாம் கொதிக்கிறது, கண்களில் நீர்கள் எல்லாம் வழிந்தோடுகிறது, ஆனாலும் நீ அழக்கூடாது என்று சொல்லுகிறார். என்ன நியாயம் இது? அடி வாங்கியவன் அழக்கூடாதா? சோதிக்கப்பட்டவன் குரல் எடுக்கக்கூடாதா? எத்துணை எத்துணை பிரச்சனைகளை நாம் அனுதினமும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரத்தின் மீது முழுக்க முழுக்க ஒன்றன் பின் ஒன்றாக வீசப்படும் விஷ அம்புகளை எத்துணை காலங்களுக்கு தான் நாம் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருப்போம்? யோசித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. சொல்லுகிறார்கள், நான் கூசாமல் சொல்லுகிறார்கள், தலாக்கு அதிகமாயிடுச்சா? ராஜ்நாத் சிங் சூப்பரான அமைச்சர், உலகத்தில் இந்த ஆள் தான் கரெக்டான அமைச்சர். எவ்வளவு அதாவது நாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது என்று நான் கட்டுப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை உங்களுக்கு தெரியும். ராஜ்நாத் சிங் அறிவிக்கிறார், முஸ்லிம்களுக்கு மத்தியில் தலாக்கு பெருகிடுச்சு. எங்கடா பெருகிடுச்சு? 127 கோடி வாழக்கூடிய இந்தியாவிலே 98 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள், 17 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 98 கோடி இந்துக்கள், 17 கோடி முஸ்லிம்கள். 17 கோடி முஸ்லிம்களை 2 லட்சம் பேர் தலாக்கு விட்டுருக்கோம். 17 கோடியில் 2 லட்சம் என்பது 0.5%. இவ்வளவு தலாக்கு புள்ளி விவர கணக்கு. அதே சமயம் 98 கோடி தான் இந்துக்கள் வாழ்கிறார்கள், அதிலே 1,80,00,000 பேர் விவாகரத்து பெற்றிருக்கிறார்கள். அந்த 1,80,00,000 பேர்ல நம்ம சூப்பர் பிரதமர் ஒண்ணு மாசத்துல 28 நாள் இந்தியாவில் இல்லாத ஒரு பிரதமர் கடந்த 50 ஆண்டுகளில் நாம கேள்விப்பட்டு வரையிலும் இந்த பிரதமரை ஊர் சுத்தத்தை உடனே எவனுமே கிடையாது. அவர் உட்பட அவரும் கொண்டாடி கூட இல்லல்ல, அவர் உட்பட அந்த 1,80,00,000 பேர் இன்று விவாகரத்து பெற்று வாடுகிறார்கள். சதவீத அடிப்படையில் தெரியுங்களா, 3.7%. அப்ப நம்மளோட அவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்க? நம்ம 0.5, அவங்க 3.7 0.5 குறைச்ச எவ்வளவு வருது? 3.2. நம்மை விட 3.2% கூடுதல் விவகாரத்தை பெற்று வாழ்ந்துகிட்டு முஸ்லீம்கள் எடுக்கெடுத்தாலும் தலாக் கொடுக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் முத்தலாக் கொடுக்கிறாங்க. என் பொண்டாட்டியை நான் தலாக் கொடுக்கறதுக்கும் சேர்ந்து வாழ்றதற்கும் படுக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் உங்ககிட்ட நான் அனுமதி கேட்க வேண்டுமா? எல்லா வரையறைகளுக்கும் எங்களுக்கு எங்கள் கண்மணி நாயகம் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருக்கிறது. எங்கள் நாயகம் கைதீட்டும் திசைகளில் தான் எங்களுடைய வாழ்க்கை நெறி இருக்குமே அல்லாமல், அரசாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் ஏன் நீதிமன்றமே இருந்தால் கூட எங்களால் நாயகத்திற்கு முன்னால் அவர்கள் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு சிறந்த நீதிபதி நாயகம்தான், தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் நாயகம்தான். எங்களுக்கு எங்கள் உயிரை விட எங்கள் நாயகம்தான் மூத்தவர்கள், முதலானவர்கள். அவர்கள் சொல்வதை விட்டு நீ சொல்வதை கேட்டு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது அவமான சின்னம். எங்கள் உணர்வுகளை, எங்களுடைய சரியாகத்தை காவிகளின் காலதியில் காவி கொடுத்து விட்டுத்தான் உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்றால் நான் சாகத் தயாரே தவிர உன் காலடியில் என் சரீரத்தை கால் கொடுத்து விட்டு நான் வாழ தயாராக இல்லை. இந்த நிலையை ஒவ்வொரு இஸ்லாமியனும் எடுக்க வேண்டும், ஒவ்வொரு இஸ்லாமியும் எடுக்க வேண்டும். மிக முக்கியமான நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஜமாஅத்துல் உலமா சபை இந்த விஷயத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. ஜமாஅத்துல் உலமா என்ன செய்கிறது என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த பதில் பாங்கு சொல்வதற்கு தடை வந்த போது ஜமாஅத்துல் உலமா என்ன பண்ணுச்சு? எல்லா இயக்கங்களும் வாய் மூடி மௌனிகளாக இருந்தபொழுது ஜமாஅத்துல் உலமா தான் களம் கண்டது, இன்று காரியமாற்றது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, வச்சுக்கிட்டு நாம் இறங்கினால் எதையும் சாதிக்க முடியும். நமக்கென்ன, களத்தில் நிற்பவன் 100 பேர், அவன் போராடட்டும், அவன் சாகட்டும், நாம் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கலாம் என்று நான் நினைத்தால் என் ஷரீஅத் என் சந்ததிகளை காப்பாற்றாது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ராஜ்நாத் சிங் இன்னொரு செய்தியை சொல்றார், பொது சிவில் சட்டத்தை முஸ்லிம்கள் அங்கீகரித்தாரா முஸ்லிம்களை தேசியவாதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தேசியவாதத்திற்கும் பொது சிவில் சட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? பொது சிவில் சட்டம் என்பது இந்தியாவில் சுதந்திரத்தை பெற்ற தியாகிகள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த ஒரு சலுகை. இல்லை, இல்லவே இல்லை. உரிமை, யாரும் அது தடுத்து நிறுத்திவிட முடியாது. தடுப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. எல்லா நாடுகளிலும் இது இருக்கிறது, எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அறிவாளி ஒரு கேள்வி கேட்கிறார், என்ன கேட்கறீங்களா? சவுதியில போய் ஒரு இந்து எனக்கு தனியார் சட்டம் தான் கேட்க முடியுமான்னு கேட்கிறார். யாருக்கும் சிரிப்பு வரலையா? இந்தியாவிற்கும் சவுதிக்கும் எவ்வளவு வித்தியாசம்? இந்தியா என்ன, இந்துக்களின் நாடா? உலகத்தில் இந்துக்களுக்கு என்று ஒரே ஒரு நாடு நேபாளம், எந்த நாடும் கிடையாது. இந்தியா இந்துக்களின் நாடு அல்ல, இது ஒரு செகுலரிசம் நாடு, கண்ட்ரி, மதச்சார்பின்மை நாடு. எந்த மதத்தை சார்ந்தவனும் இங்கு தன் கலாச்சாரத்தை பின்பற்றலாம் என்று வடிவமைக்கப்பட்ட பயமாவை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய நாடு சவுதி. அப்படியா? அவன் பயிலா ரெடி பண்ணிட்டான், போட்டான், இது இஸ்லாமியர்கள் நாடு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்படி எல்லாம் கேள்வி, முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டு நம்ம எல்லாம் அடிமைப்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்திய அரசு நீதிமன்றம் என்ற பினாமியின் மூலமாக, கள்ள குழந்தையின் மூலமாக நமக்கு அவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் முடிக்கிறேன். ஹுபைப் ரலியல்லாஹு மதீனாவில் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். உஹது சண்டை தோல்வியில் முடிகிறது. பல சகாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு சிறை பிடிக்கப்பட்டார்கள். மக்காவிற்கு இழுத்துச் சென்றார்கள். உங்களுக்கு தூக்குதான் தண்டனை என்றார்கள். வீட்டில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தினசரி கேட்பார்களாம், என்ன என்னைக்கு தூக்க போடுறீங்க, என்ன என்றைக்கு தூக்கில் போடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரம் வந்தது, அன்று காலை சொல்லப்பட்டது, இன்று உங்களுக்கு தூக்கு தண்டனை தேதி. ஒரு கடைசி ஆசை என்ன? நான் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். வேற ஒண்ணுமே இல்லையா? இல்லை, எதுவுமே தேவையில்லை. என் இறைவனோடு நான் பேச வேண்டும். என்னை படைத்தவனோடு நான் நெருங்க வேண்டும். என் உள்ள குமல்களை அவனோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக எனக்கு நீங்கள் 2 நிமிடம் அனுமதிக்க வேண்டும். 2 ரக்காத் நான் தொழுது கொண்டு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்டார்கள். வேக வேகமாக தொழுது விட்டு சொன்னார்கள், நான் நின்று நிதானமாக தொழக்கூடிய பண்புடையவன் நான். ஆனால் இன்றைய தினம் வாழ்நாளிலேயே முதல் முறையாக 2 ரக்காத்தை இவ்வளவு வேகமாக தொழுதிருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? வேகமாக தொழாமல் மெதுவாக நான் தொழுதால் மரணத்திற்கு பயந்து காலத்தை தொழுகையின் மூலமாக இவன் கடத்துகிறான். நேரத்தை கடத்துகிறான், மரணத்திற்கு பயந்து விட்டான் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நான் விரைவாக தோல்வி நிற்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன் சாகுவதற்கு என்று சொன்னார்கள். தூக்கு மேடை நிறுத்தப்பட்ட பிறகு எதிரிகள் கேட்டார்கள், இந்த தூக்கு மேடையில் ஹுபைபே உங்களுக்கு பதிலாக உங்களுடைய நபி முஹம்மது இந்த இடத்தில் இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், நாயகத்தை உயிருக்குயிராக நம்மை போன்ற எருமனே வார்த்தைகளால் நாயகத்தை நேசித்தவர்கள் இல்லை அல்லவா? உதிரத்தால் நேசித்தார்கள், உள்ளத்தால் நெருங்கினார்கள். நாயகம் அழுதால் நபித்தோழர்களும் அழுவார்கள், நாயகம் சிரித்தால் நபித்தோழர்களும் சிரிப்பார்கள். தன் வாழ்நாளில் ஒட்டுமொத்த சகாப்தமும் ஒவ்வொரு நிமிடமும் கண்மணி நாயகத்தின் அடிச்சுவட்டுக்கு பின்னால் அடியெடுத்து நடந்த சகாபாக்கள் இல்லையா? ஹுதைபர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபொழுது உங்களுக்கு பதிலாக உங்கள் நபி இங்கிருப்பதை, அதாவது உங்களுக்கு பதிலாக நபி தூக்கிலிடப்படுவதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், சிரித்துவிட்டு சொன்னார்கள், இல்லை இல்லை, எங்கள் நாயகம் இங்கு வருவது இருக்கட்டும், எங்கள் நாயகம் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஒரு முள் அவர்களின் காலில் அங்கே தைப்பதை கூட என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இங்கு வரது இரண்டாவது, இருக்கும் இடத்தில் நான் மக்காவிலே தூக்கு மேடையில் எங்கள் நாயகம் மதினாவிலே இருப்பார்கள், மதினாவில் இருக்கின்ற ஒரு இடத்தில் அவர்கள் காலில் முள்ளு தைத்து விட்டது என்று கேள்விப்பட்டால் கூட அதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், வீரத்தின் விளைநிலம் அந்த பரம்பரையில் தான் நாம் வந்திருக்கிறோம். முஸ்லீம்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்று சொன்னால் கிள்ளை கீழையாக எடுப்பார் கைப்பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சோதனைகள் நிறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோழைகளாக ஒரு காலத்திலும் நம்மால் இருக்க முடியாது. ஷரியத் என்பதை நாம் தலைக்கும் மேல், ஏன் உயிருக்கும் மேல், ஷரியத்தை விட்டு கொடுத்து உயிர் வாழ்வதை விட செத்து மடிவது மேல், டூ ஆர் டை என்ற நிலையில்தான் நாம் வாழ வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கை, நாயகம் கையெழுத்திடுகிறார்கள், மக்காவிலிருந்து மதினாவிற்கு யாரு வந்தாலும் திருப்பி அனுப்ப வேண்டும், அதே சமயம் மதினாவிலிருந்து மக்காவிற்கு யாரு வந்தாலும் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், ஒன் சைட் கோல். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன் வே ட்ராக், ஒரு வழி பாதையாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நாயகம் சிறுபான்மையாக இருந்தார்கள், சிறுபான்மையாக இருந்தார்கள், பிரச்சனைகள் முட்டக்கூடாது, நடுக்காட்டை நிறுத்தி வைத்துக் கொண்டு சண்டைக்கு வாய்ப்பில்லை என்பதால் ஒத்துக்கொண்டார்கள். கையெழுத்து ஆகவில்லை. அபூஜந்தல் கைகளெல்லாம் விளங்கிடப்பட்ட அபூஜந்தல் ரலியல்லாஹு ரத்தம் சொட்ட சொட்ட தூரத்தில் ஓடி வருகிறார்கள். நாயகம் அபூஜந்தலை பார்க்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, கிட்டே ஓடி வந்து கீழே விழுந்து கெஞ்சுகிறார்கள், நாயகமே நான் உங்களோடு மதினாவிற்கு வர வேண்டும், என் கைகளை பாருங்கள், விளங்கிடப்பட்ட சங்கிலியோடு நான் வந்திருக்கிறேன், என் உடலை பாருங்கள், ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கின்ற சூழலில் நான் உங்களை தந்தித்து வந்திருக்கிறேன், என்னை மதினாவிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை மட்டும் எங்களுக்கு நான் விட்டுடுங்க என்றான். முடியாது, சுகை எழுதுகிறார். யார் அந்த சுகை? அபூஜந்தலுடைய தந்தை. உயிரோடு என்னை மதினாவிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கெஞ்சு கொண்டிருந்தாரே அந்த சஹாபியின் தந்தை தான் சுகை. அவர்தான் எழுதி கொண்டிருக்கிறார் ஒப்பந்தத்தை. அவர் சொல்கிறார் முடியாது என்கிறார். ஒப்பந்தம் ஆகவே இல்லையே, யாரும் கையெழுத்து போகலையே, அதான் ரெடி ஆகிட்டு இருக்கு, விட்டுக் கொடுத்தா என்ன? முடியாது, அப்படியான ஒப்பந்தம் ரத்து என்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு முன்னாலே அபூஜந்தலை சுகையிலோடு அனுப்பி வைத்தார்கள் மக்காவிற்கு. கண்ணீர் மழுக, காபிர்களோடு என்னை மீண்டும் கோத்து விட்டு விட்டார்களோ என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பார்த்துக் கொண்டே கண்ணீர் வடிந்த முகத்தோடு மக்காவிற்கு திரும்பிச் சென்ற அபூ ஜந்தலின் வாழ்க்கை கடைசியில் அண்ணலாரின் மடியில் தான் முடிந்தது என்பது வரலாற்று செய்தி. அபூ பஷீர் ஒப்பந்தம் எழுதப்பட்டு விட்டது. ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு அபூ பஷீர் மக்காவிலிருந்து மதினாவிற்கு தப்பி ஓடி வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் பின்னாடியே காசுகள் ரெண்டு பேர் வராங்க. நபிய நாயகமே அது அகதில் நதி பைனனாவ பைனுக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம் இருக்காது, திருப்பி கொடுங்கள் அபூ பஷீரை திருப்பி அனுப்பிட்டாங்க. போகின்ற வழியில் மூன்று பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு மரத்தில மூணு பேர் தங்குறாங்க. அது ரெண்டு பேர்ல ஒரு ஆளு ஒரு ஆளுடைய வாழை பார்த்து அபூ பஷீர் சொல்றாங்க, வெளியில்லான்னு வாழை சுற்றுலா இருக்குங்க அவங்க வாழை, இது மாதிரி வாழை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அப்படி சொன்னவன அவனுக்கு கம்பீரம் வந்துச்சு. வாழை எடுத்து பாருங்க, வாழை எடுத்து உருவி உருவி காட்டுவதற்காக உருவுகின்ற பொழுது அபூ பஷீர் துள்ளி குதித்து வாழை பிடிஞ்சு மூன்றாக அவனை எட்டி வீழ்த்தினார்கள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இரண்டாவது ஆளு எங்க ஓடி வர, மக்காவுக்கு வருகிற நாயகத்தை நோக்கி தான் ஓடி வருகிறான். காரணம் ஆயிரம் இருந்தாலும் அவயத்திற்கு அன்னவாரை விட்ட உலகத்தில் யாரும் இல்லை. ஒப்பந்தத்தை மீறமாட்டார்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் எங்கள் நாயகத்திற்கு நிகர் உலகத்தில் அவர்கள் மட்டும்தான் என்பதை யூதர்கள் கூட கணித்து வைத்திருந்தார்கள். நாயகத்தை ஊற்றுவதை ஓடி வருகிறான். அபூ பஷீர் பின்னாடியே விரட்டி வருகிறார்கள். வெட்டுவதற்கு நாயகம் தடுத்தார்கள். அபூ பஷீர், ஒரு போருக்கு நீங்கள் விளைவிருக்கிறீர்களா என்று கேட்ட பிறகு அங்கமெல்லாம் நடுஞ்சி கைகளில் வாள்கள் எல்லாம் கீழே விழ மீண்டும் மக்காவிற்கு போகல. இடையில ஒரு இடத்துல பெரிய வரலாறு, அங்கே இருந்து ஒரு 70 பேர் சரி பண்ணி திரும்ப நாயகம் சிலர் அழைச்சிருக்கு வந்துட்டாங்க. இதுவெல்லாம் வீர தழும்புகள். குபைப் ரலியல்லாஹு தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவர் சொன்ன வாசக முத்தெழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹும்ம ஆஹசிஹும் ஹததா வஅக்துலுஹும் பததா வலா துமத்தி மின்ஹும் அஹதா. சொன்னார்கள், யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் பார், கணக்கெடுத்துக்கொள். அல்லாஹ் சொல்றாரு, யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள், அடையாளம் பார்த்துக்கொள், யார் என்று பார், இவர்கள் எத்தனை பேர் கணக்கில் விட்டு விடாதே, இவர்களை நீ அழிக்காமல் விடாதே என்று சொல்லிவிட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டார்களே தவிர இஸ்லாத்தை காட்டி கொடுத்து விட்டு உயிர் வர தயாராக இல்லை. நாமும் அதே பரம்பரையில் தான் வந்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் ஒரு ட்ரெடிஷனல் முஸ்லீமாக இல்லாமல் ஃபண்டமெண்டலி முஸ்லீமாக மாறி என் கலாச்சாரத்திற்கு உயிர் கொடுப்பேன் என்று கங்கணம் தட்டி காரிய மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான். முஸ்லீம்களுக்குத்தான் இறுதி வெற்றி இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி முடிக்கிறேன். நாளை மறுதினம் மண்ணடி தம்பிச்செட்டி திரையில் புது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, யாருமே தவறாமல் ஒரு 3 மணி நேரம் தியாகம் செய்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மண்ணடிக்கு வரும்படி அன்போடு அழைத்து ஜமாத்துல சார்பாக விடைபெறுகிறேன். வெளியில ஃபார்ம் இருக்கு, ஒரு ஆள் தவறாம கொஞ்சம் நின்று பண்ணாலும் பரவாயில்ல, ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. உங்களுடைய உணர்வுகளை ஃபார்மின் மூலமாகத்தான் 17 கோடி முஸ்லீம்களும் கையெழுத்து போடப்பட்ட ஃபார்ம் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு இன்னும் 20 நாட்கள் காரியமாற்றுவோம். அல்லாஹ் அனைவர்களுக்கும் அன்பையும் அருளையும் வாரி வாரி வழங்குவானாக என்று துஆ செய்கிறேன். Audio was downloaded from TamilIslamicMedia.com.